இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக ஓய்வு நாள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். நம்ம கடந்த வாரமும் ஓய்வு நாளுடைய தலைப்பில் தான் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஓய்வு நாள் என்கிற காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். யாத்திரையாகமும் 20:8-11 வரை வாசிப்போம். யாத்திரையாகமும் 20:8-11 வரை. போதும், சோத்திரம். 7 நாளில் எல்லாம் ஓய்ந்திருக்கணும். காரணம் என்னன்னா, ஓய்வு நாளை உண்டாக்குன நான் 6 நாள் வேலை செஞ்சு நானே 7வது நாள் ஓய்ந்திருந்தேன். அதனால நீ ஓய்ந்திருக்கணும். ஓய்ந்திருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நான் ஓய்வு நாளை பசுத்தமாக்குகிறேங்கிறார். தீமை அதில் இருக்காது, அதை ஆசீர்வதிக்கிறேங்கிறார். ஆண்டவர் ஓய்ந்திருந்தாருன்னா, நம்ம ஓய்ந்திருக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் ஓய்வுனால பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறேன், அதனால் உனக்கு எந்த தீமையும் வராது. அதனால் நான் ஓய்ந்திருந்தது போல் நீங்களும் ஓய்ந்திருக்க வேண்டும். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அந்த ஓய்வு நாள் எப்போ வரப்போகுது, 6000 வருஷம் முடிஞ்சு 7வது 1000 வருஷம் தொடங்கும் போது தான் உண்மையான ஓய்வு நாள் வருது. அந்த உண்மையான ஓய்வு நாள் வர வரைக்கும் நிழலாட்டமாக கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். முதல்ல ஆண்டவர் வந்து தேவ ஜனங்களுக்கு பஸ்கா பண்டிகையினுடைய நியமத்தை கட்டளையிட்டார். 2வது ஓய்வு நாள் பிரமாணத்தை கட்டளையிட்டார். இந்த ரெண்டுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஜனங்களை முரட்டாட்டம் பண்ணுறாங்க. பஸ்கா பண்டிகையிலையும் முரட்டாட்டம் பண்ணியிருக்காங்க, ஓய்வு நாளை ஆசரிக்கிறதுலேயும் ஜனங்க முரட்டாட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சரி உங்களுக்கு என்ன பிரமாணம் வேணும் அப்படின்ட்டு பாவிகளுடைய பிரமாணமாகிய நியாயப்பிரமாணத்தை அல்லது 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதனால் உண்மையாக தேவனை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் முதல்ல கொடுக்கறது பஸ்கா பண்டிகையினுடைய நியமம், 2வது கொடுக்கறது ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதங்கள். 6 நாளே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நல்லதுன்னு சொல்லியிருக்கார். அவ்வளோதான், அதில் ஒரே ஒரு நாளை மட்டும் நல்லதுன்னு சொல்லலை. எந்த நாள் யாருக்காவது தெரியுமா, 6 நாளையும் நல்லது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு, அதான் 1 நாளை மட்டும் நல்லதுன்னு சொல்லலை. 5 நாளை நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. பைபிளை படித்தவங்களுக்கு நல்லா கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். 5 நாளை நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் 1 நாளை மட்டும் நல்லதுன்னு சொல்லலை. இல்லையே, 6வது நாள் இல்லையே, சோத்ரம். சரி, தேடு கண்டுபிடிங்க பார்ப்போம். அப்படியாக தேவனாய கர்த்தர் ஓய்ந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் ஓய்ந்திருக்க வேண்டும். மாடு கழுதை எல்லாம், வீட்டில் வேலைக்காரன் எல்லாமே ஓய்ந்திருக்கணும். அதனால் அது கர்த்தருடைய நாள். மனுஷன் அதில் தன்னுடைய சொந்த வேலை செய்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. எது ஓய்வு நாளை தெரியாதவங்களுக்கு பற்றி பிரச்சனை இல்லை, ஓய்வு நாளை தெரிஞ்சவங்களுக்கு ஓய்வு நாளை கண்டிப்பாக ஆசரிக்கணும். தெரிந்தப்பன்னா ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதம் இருக்குது, சாபம் இருக்குது, அது தொடர்ந்து வரும். ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதங்களும் சாபமும் லேவியராகமும் 26வது அதிகாரத்தில் இருக்குது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளை பின்பற்றினா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், ஓய்வு நாளை மீறினா என்ன தண்டனை கிடைக்கும். ஓய்வு நாளை மீறினா என்னென்னா ஓய்வு இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். வேறு என்னென்ன சிம்பிளாக சொல்லிக்கிற வேண்டியதான், ஓய்வு நாளை மீறினா ஓய்வே இல்லாமல் இருக்கும். யாத்திரையாகமம் 31வது அதிகாரம், யாத்திரையாகமம் 31வது அதிகாரம் 13-15 வரை.
எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை
ஸ்தோத்திரம். ஓய்வு நாளில் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ ஓய்வு நாளில் வேலை செய்ய என்ன நடக்கும்? கொலை நடக்கும். ஆமாம், இல்லையே, எல்லா நாளும் அஞ்சு நாளும் நல்லது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு நாளை மட்டும் நல்லதுன்னு சொல்லலை. ஆ சரி, கண்டுபிடிப்போம். அப்போது ஓய்வு நாளை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். அப்போ ஓய்வு நாளில் வேலைக்கு உண்டான எல்லா சம்பளத்தையும் ஆறாவது நாளே ரெட்டத்தனையாக கொடுத்துட்றாரு. ஆ இல்லையே, அதுக்கு முந்தின நாளே முதலே கொடுத்துருவாரு, வசனத்தின்படி முதலே கொடுத்துருவாரு. அரசாங்கத்தில் ஆறு நாள் வேலை செஞ்சால் போகுது, ஏழு நாளைக்கு சம்பளம் சேர்த்து கிடச்சிடும். ஆமாம், அதுக்கு ஆறு நாள் வேலை செஞ்சுருக்கணும். ஆறு நாள் வேலை செஞ்சுருந்தா தான் ஏழாவது நாள் சம்பளம் கிடைக்கும். அந்த சனிக்கிழமை லீவ் எடுத்து, வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்தா, இல்லை சனிக்கிழமை லீவ் எடுத்தா, இல்லை திங்கக்கிழமையும் லீவ் எடுத்தா மூணு நாள் சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. ஆமாம், சந்தேகம் சேர்த்து கட்டாயிரும். அதனால் சனிக்கிழமை லீவ் எடுத்தால் ஒன்றா திங்கக்கிழமை போயிடணும், திங்கக்கிழமை வேலைக்கு போயிடணும். சனிக்கிழமையும் லீவு, திங்கக்கிழமையும் லீவுனா மூணு நாள் சம்பளம் கட்டாயிரும். கம்பெனியுடைய சட்டம், எங்கள் அரசாங்க தேவனுடைய சட்டம் அங்கேயும் கை கொள்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தலைமுறை தோறும் இதை பின்பற்ற வேண்டும். இப்போ ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நூறு தலைமுறை வந்திருக்குது, இதுக்கப்புறம் இருக்கிற தலைமுறைகளும் பின்பற்ற வேண்டும். ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இந்த ஓய்வு நாளை பின்பற்ற வேண்டும். ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படின்னா ஓய்வு நாளில் வேலை செய்கிற ஆத்மா செத்துப்போகும், அதான் அதனுடைய அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படியாகவே கொலை செய்யப்பட வேண்டும் ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார். ஆனால் அதனுடைய பொருள், ஓய்வு நாளில் வேலை செய்கிறனுடைய ஆத்மா சாகும், அந்த ஆத்மா உயிரோடு இருக்காது, அந்த ஆத்மா சாகவே சாகும். அதனால் ஓய்வு நாளை பற்றி தெரிஞ்சு திரும்பவும் வேலைக்கு போகிறவங்களுடைய ஆத்மா உடனே சாகும். அதனால் ஆண்டவருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி கவனமாக இருக்க வேண்டும். எசேக்கியேல் 20:12-13. எசேக்கியேல் 20:12-13. போதும், ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா மனுஷனை பரிசுத்தமாக்குறார். எப்படி பரிசுத்தமாக்குறார்? ஓய்வு நாளில் வந்து தேவனை ஆராதிக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது, தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அந்த மனிதன் பரிசுத்தம் அடைகிறான். அப்போ அந்த வாரம் முழுவதும் செஞ்ச குறைகள் அல்லது பொய்கள் அல்லது தவறுகள் குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஓய்வு நாளில் தேவனை ஆராதிக்க வரும்போது தேவன் பாட்டின் மூலமாவது, சங்கீதத்தின் மூலமாவது, அல்லது பிரசங்கத்தின் மூலமாவது, அல்லது சாட்சியின் மூலமாவது, எப்படியாவது யாராவது ஒரு ஆள் மூலம் அந்த காரியங்களை உணர்த்துவார். அதனால தான் சபை கூடி விட்டு விடுகிறதை அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். ஓய்வு நாளை ஆசரிக்கிறனுடைய காரியம் அதுதான். ஓய்வு நாள் ஆசரிக்கும் போது தேவன் அவரவர்களுக்கு செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்வார்கள், அல்லது தேவனுடைய வசனம் தேவனுடைய ஊழியக்காரன் மூலம் புறப்பட்டு வரும். அப்பொழுது அந்த வாரத்தில் இருக்கிற எல்லா குறைகளும் நீங்கி நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்போ கர்த்தர் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறது எப்போனா ஓய்வு நாளில். எனக்கு பரிசுத்தப்படுத்த வேண்டாம், நான் இப்படி அழுக்காகவே தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் அது அவங்கவுங்க காரியம். போட்ட அழுக்கு சட்டையை இப்படியே போட்டு போக வேண்டியதான். எப்படி நாம் போட்ட துணியில் எந்த அழுக்கு ஆகாமல் இருக்கும்போது காற்றுல மழையில் போயிட்டு வரும்போது நம்ம துணி அழுக்காகிடுது, எப்படி அழுக்காகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அதை தவிக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையில் நம்முடைய ஆத்மா கரப்பட்டுறது, அல்லது நம்முடைய ஆத்மா பாவத்துக்கு அடிமைப்படுகிறது, அல்லது நம்ம ஆத்மா குறையுள்ளதாய் காணப்படுகிறது. எல்லா காரியமும் இந்த ஓய்வு நாள் ஆகும்போது தேவனுடைய மசனத்தின் மூலம் தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ பரிசுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் பரிசுத்தம் ஆகிறதுக்கு முன்னால் உடனே ஆசீர்வாதம் வேணுங்கிறாங்க, அது எப்படி கிடைக்கும்? ஆண்டவர் வந்து முதல்ல பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த இளையகுமாரனுடைய காரியத்தை நம்ம கேட்கும்போது அவன் வந்தான், அவனை என்ன பண்ணுறாரு, அவனை குளிப்பாட்டி நல்ல வஸ்திரம் போடுங்க அப்படிங்கிறார். ஆமாம், நல்ல வஸ்திரம் போட்டு அப்புறம் கொண்டு வாங்க, அப்போ நம்ம விருந்து கொண்டாடலாம். இன்றைக்கி உடனே வந்தோன்னா விருந்து தான், உடனே ஆசீர்வாதம் தான், எப்படி கிடைக்கும்? அதனால தான் ஆண்டவர் நல்ல ஆவியை நம்மளுக்குள்ளே கட்டளையிட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுக்கும்போது முதலாவது நான் பரிசுத்தம் அடைய வேண்டும். அப்போ நல்ல வஸ்திரம் எப்படி தரிச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குதோ, அதே மாதிரி நம்முடைய ஆவி ஆத்மா பரிசுத்தம் அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு தகுதி நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வனாந்தரத்தில் ரெண்டகம் பண்ணுறாங்க. ரெண்டகம் பண்ணுறாங்கன்னா ஓய்வு நாள் ஆசரிக்கிற மாதிரி ஆசரிக்கிறது, அப்புறம் மீறிடுறது. ஆமாம், அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ ரெண்டகம் பண்ணுறதுனால நான் உங்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கரத்திலே அவன் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஓய்வு நாளை மீறுறவங்களுடைய எல்லாத்துடைய மேலேயும் தேவனுடைய கோபாக்கினை நிலை நிற்கிறது. எப்போ அந்த கோபாக்கினை அவன் மேலே ஊற்றுவார்னு தெரியாது. ரெண்டகம் பண்ணிக்கிட்டே அலையும் போது இன்றைக்கா நாளைக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவனும் பரிசுத்தம் அடைவான், அடுத்தவனும் பரிசுத்தம் அடைகிறதுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டுருவார். நியாய தீர்ப்பை கட்டளையிட்டால் அவனும் மனம் திருப்புவான், அடுத்தவனும் மனம் திருப்புவான். அதனால் தேவனுடைய ஓய்வு நாளை ஆசரிக்காதவர்களை நிர்மூலமாக்கும்படி, நிர்மூலனா இல்லாமல் சுத்தமாக இல்லாமல் ஆக்கிறது, வனாந்தரத்திலே நுக்கரத்திலே அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். அப்பா, தேவனுடைய கோபம் நம்ம மேலே ஊற்றப்பட்டால் எப்படி இருக்கும் பாருங்க, ரொம்ப கஷ்டம். அது நிர்மூலமாக்கும்படி அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு. அது நாளுக்கு முன்னால் நாம் தேவனுடைய ஓய்வு நாளை ஆசரிக்க தெரிந்தவர்கள், தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை வேணும்னா ஓய்வு நாளை ஆசரித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 20:20-21. பாருங்க, தேவனுடைய கோபத்தை தீக்கணுமாமா, கோபம் வச்சுட்டு இருக்க மாட்டார், கோபத்தை அந்த ஜனங்கள் மேலே ஊற்றி தீக்கணும். அதே மாதிரி ஓய்வு நாளுங்கிறது தேவனுக்கு மனிதனுக்கு மத்தியிலே அடையாளம். தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியில் என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா ஓய்வு நாள் ஒரு அடையாளம். 144,000 பேர் மேலே தேவன் அடையாளங்களை போடுகிறார். அப்படின்னா ஒவ்வொரு 144,000 பேர்லேயும் 7 அடையாளங்கள் இருக்கிறது. அதில் முதல் அடையாளம் எதுன்னு கேட்டிங்கன்னா பஸ்கா பண்டிகையினுடைய அடையாளம். ரெண்டாவது அடையாளம் ஓய்வு நாளை ஆசரிக்கிற அடையாளம். இந்த அடையாளத்தை பெற்றிருக்கிற ஜனங்கள் இந்த அடையாளத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்வார்கள். அந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். இந்த அடையாளத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்க தேவனுடைய கோபாக்கினை. எப்படி பஸ்கா ரத்தம் பூசப்படாத இருந்த வீடுகளில் தலச்சின் பிள்ளை செத்ததோ, அதே மாதிரி தேவனுடைய அடையாளத்தை ஏற்க மறுக்கிற எல்லாருடைய வீடுகள்லையும் தலச்சின் பிள்ளை சாகும். தலச்சின் பிள்ளைனா என்ன, அந்த வீட்டுக்கு ஒருத்தந்தான் காவானா, அன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தந்தான் செத்தான், இன்னைக்கு தலச்சின் பிள்ளைனா என்ன அர்த்தம், தலச்சன் பிள்ளைனா ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மா, அந்த ஆத்மா செத்துரும். ஏழு அடையாளத்தில் எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்தாலும் சரி அவன் அந்த ஆத்மா சாகும். அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலோ அதுக்கு விரோதமாக எந்த காரியங்கள் செய்தாலோ அவருடைய ஆத்மா சாகவே சாகும். தலச்சன் பிள்ளை அப்படின்னா ஆத்மா, ஆத்மா தான் ஆண்டவர் முதல்ல உண்டாக்கினார், அப்புறம்தான் சரீரம் உண்டாக்கப்பட்டது. ஆமாம், அதனால் தேவனுக்கு மனிதனுக்கு மத்தியிலே அடையாளமாக இருக்கிற ஓய்வு நாளை மறக்க வேண்டாம். எசேக்கியேல் 22:26. ஆ போதும், ஊழியக்காரங்க நிறைய பேர் ஓய்வு நாளை குறித்து பேசவே மாட்டான். பேசுனா என்ன, ஓய்வு நாளை குறித்து பேசுனா யாரும் வரமாட்டாங்க. ஓய்வு நாளை பைபிளில் எடுத்து பார்த்தாச்சுன்னா ஓய்வு நாள் தோறும் பட்டணத்தினுடைய வாசல் கதவுகள் பூட்டப்பட வேண்டும். ஓய்வு நாள் தோறும் வீட்டிலிருந்து எந்த பொருளையும் மனுஷன் வழியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இன்றைக்கும் எருசலேமுக்கு போயாச்சுன்னா ஓய்வு நாளாக இருந்தால் அங்கே ஏர்போர்ட் மட்டும்தான் வேலை செய்யும், மற்ற ஒரு கடையும் இருக்காது, எல்லாம் சாத்தி கிடக்கும். இன்றைக்கி எருசலேமில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அதுலேருந்து தப்பிக்கணும்னா ஏர்போர்ட்லேருந்து அலேலியான்னு சொன்னால் போதும், யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவான், ஓ இவன் கிறிஸ்தவன், இவன் வழியில் வந்து மாட்டிக்கிட்டான், அதனால் இவனுக்கு உதவி தேவை அப்படின்ட்டு யாராவது உதவி செய்வாங்க. யாராவது வந்தவங்க காரில் கூட்டிகிட்டு போகிறதோ அப்படி இப்படி ஏதாவது செய்வாங்க. மற்றபடி தெரிஞ்ச பாச, அதனால் கிறிஸ்தவங்க நினச்சிக்குவாங்க. அதனால் எருசலேமுக்கு போயிட்டு வந்தவங்க எங்கிட்ட சொன்னது. அதனால் ஓய்வு நாளை குறித்து பிரசங்கம் பண்ணுனா ஜனங்கள் யாரும் வரமாட்டாங்க. இந்த பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லை, ஏன்னா ஓய்வு நாளை ஆசரிக்காத ஆத்மா சாகவே சாகுனா இந்த பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லைம்மா. சாபம் போட்டார், வாயிலிருந்து ஆசீர்வாதமே வரமாட்டேங்குது, சபிக்கிற வார்த்தையே தான் பேசிகிட்டு இருக்காரு. அது ஊழியக்காரன் என்ன பண்ணுவானா, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்ல மாட்டான். ஒரு பக்கத்தான் சொல்லுவான், மோட்சத்தை மட்டும் பேசு, மோட்சத்தை மட்டும் நின, ஆசீர்வாதத்தை மட்டும் நின, தீமையை நினைக்காத, நரகத்தை நினைக்காத, பாதாளத்தை நினைக்காத. ஆண்டவர் சொல்கிறார், நன்மையும் தீமையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன், மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். அதனால் நீ என்ன பண்ண, ஆசீர்வாதத்தை மட்டும் சிந்தி, சமாதானத்தை மட்டும் சிந்தி, சந்தோஷத்தை மட்டும் சிந்தி, பாதாளத்தை நினச்சிடாத, நரகத்தை நினச்சிடாத, தீமையை நினச்சிடாத, சாபத்தை நினைக்காத. நினச்சினா வந்துடும், ஏன்னா யோபுல சொல்லியிருக்கு, நான் நினைத்தது எனக்கு நேரிட்டதுட்டு, அதனால் நினச்சிடாத. ஆமாம், அதனால் நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். அதை சொல்ல மாட்டான் ஊழியக்காரன், அவனுக்கு பாக்கெட்டில் என்ன காசு ரொம்பதோ அதைத்தான் பார்ப்பான். குறிப்பாக ஓய்வு நாளில் என்ன பண்ணுவான், கண்ணவே மூடிக்குவான். எப்போ அது நம்மளுக்கே தெரியாது, அந்த சப்ஜெக்டே பேசக்கூடாதுப்பா, கண்ணவே மூடிடுவான். ஓய்வு நாளை பற்றி வாயை திறக்கக்கூடாது. ஆமாம், அப்படி வந்து ஆண்டவருடைய நாமம் கனவீனம் பண்ணப்படுகிறது. அப்படியாக ஊழியத்தில் ஓய்வு நாளை பேசுகிற ஊழியக்காரனை ஜனங்க வந்து நேசிக்க மாட்டாங்க. எப்போ பாரு இவருக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் தான் கிடைக்கிது, ஓய்வு நாளை எடுத்துக்கிறாரு, பண்ண பிரசங்கத்தவே திரும்ப திரும்ப பண்ணுறாரு, இதே தான் இவருக்கு வேலை அப்படின்னு சொல்லிகிட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஓய்வு நாளை பற்றி ஆண்டவர் பிரசங்கம் செய்ய சொல்லியிருக்கார், ஓய்வு நாளை குறித்து ஜனங்களுக்கு போதிக்க சொல்லியிருக்கிறார். ஏசையா 56:1-8.
கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் இருந்தும் குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்த்திலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவர் ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை கஷ்ட குலைச்சலாக அவர்படி ஆசிரித்து என் உடன்படிக்கையை கட்டி கொண்டிருக்கிற அந்நிய பூத்தர்கள் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழப்படுத்துவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்குடன் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தங்கள் தரும் கருத்தவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவரிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களே அல்லாமல் இன்னும் அவரிடத்தில் சேர்த்தேன் என்றார்.
போதும். அப்படின்னா ஓய்வு நாளை ஆசரித்து ஓய்வு நாளை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற எந்த ஒரு மனுஷனையும் அன்னகர்னு சொன்னால் திருமணம் இல்லாமல் வேலை செய்கிறவங்க, கல்யாணம் பண்ணாமல் வேலை செய்கிறவங்க, அல்லது கல்யாணம் பண்ணியிருந்து வேலை செஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு வந்தவங்களானாலும் சரி, அவர்கள் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து இல்லை ஓய்வு நாளுடைய காரியங்களை பிரசங்கம் செய்து ஓய்வு நாளை பின்பற்றி தேவனுக்கு ஊழியம் செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு விசேஷித்த நாமத்தையும் விசேஷித்த இடத்தையும் தேவன் கொடுக்கிறார். அதனால் அநேக ஊழியக்காரங்க இன்றைக்கி ஓய்வு நாளை குறித்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஓய்வு நாளை குறித்து பிரசங்கம் பண்ணுற உண்மையான ஊழியக்காரங்களை தேவன் வேறு பிரித்து தேவன் அவர்களுக்கு விசேஷித்த நாமத்தை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். யாத்திராமம் 16:4-5 யாத்திராம் போதும். அப்போ தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் கொடுக்கிறார். என்ன டெஸ்ட்டு? வானத்திலேருந்து அப்பத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 6வது நாள் என்ன பண்ணணும்? 7வது நாளுக்கு வேணுங்கிறதையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இது யார் கை கொள்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். 6 நாள் முடிஞ்சது. அப்போ 6வது நாள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நிறையா சேர்த்து வச்சாங்க. 7வது நாள் கிடைக்காது, அது இப்போவே சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சாங்க. சிலவங்க சேர்த்து வைக்காமல் இருந்து 7வது நாள் வந்து மன்னாவை தேடி போனாங்க, அவங்க மன்னா கிடைக்கல. மற்ற நாளில் சிலவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய சேர்த்து வச்சாங்க, நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாங்க. நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லும்போது அது கெட்டு நாத்தம் எடுத்து போச்சு. அப்போ அன்னன்னைக்கு தேவையானதை 5 நாளும் பொறுக்கிக்கலாம். 6வது நாள் வந்து 2 நாளைக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் 7வது நாள் ஆகும்போது அந்த 6வது நாள் சேர்த்து வச்சது கெடாது, நல்லா சுத்தமாக இருக்கும். என்ன காரணத்திற்காக இதை வந்து ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்தார்? நான் வந்து இப்போ இங்கே வந்து எத்தனை கூடாஞ்சேரிக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 10 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணி என் தொண்டை தண்ணியே வற்றி போச்சு. இது எத்தனையோ டைம் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன அர்த்தமாக இருக்கும்? ஏன் 6வது நாள் 2 தனியாக சேர்த்து வைக்க சொல்கிறாரு, 7வது நாள் கிடைக்க மாட்டேங்குது? இதனுடைய பொருள் என்ன? ஆமாம், 6வது நாள் கொடுத்துட்றாரு. ஆமாம், ஆ அது நிழல், அது அது வந்து அன்னைக்கு கரெக்டு. பொருள் என்னவாக இருக்கும்? பொருளுக்கு வரணும்ல. சரி, நல்லதுங்கிறது எந்த நாள் அதை கண்டுபிடிச்சிங்களா? நல்லதுங்கிறது 2வது நாள். அதான் நல்லது இல்லைங்கிறது, சாரி. ஆமாம், நல்லதுன்னு சொல்லாதது 2வது நாள், ஏன்னா இருளை உண்டாக்கு நிற்கிறார். அதனால் நல்லதுன்னு சொல்லலை. மற்ற நாளெல்லாம் பாருங்கள், நல்லது நல்லதுன்ட்டு தான் முடியும். சரி, இப்போ இங்கே கதைக்கு வருவான். ஏன் ஆண்டவர் ஆறாவது நாள் ரெண்டு தனியாக சேர்த்து வைக்க சொல்லியிருக்கார், அதனுடைய பொருள் என்ன? ஏழாவது நாள் போனால் கிடைக்காது. சரி, யோசனை பண்ணுங்க. அதனுடைய தொடர்ச்சியாக வேறு சில வசனங்களை பார்ப்போம், யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆறு நாள் சேர்த்து வச்சாதான் ஆறாவது நாள் ரெண்டு தனியாக சேர்க்கறதுன்னு தெரியும். இங்கே ஆறு நாளும் சேர்க்கலை, அஞ்சு நாளும் சேர்க்கலை. இல்லையா, அஞ்சு நாள் வந்து அன்னன்னைக்கு தேவையானது எடுத்துக்கலாம், ஆறாவது நாள் மட்டும் ரெண்டு நாளுக்கு தேவையானது எடுத்து வச்சுக்கலாம். இல்லை இல்லை
இல்லை,
ஓ அது எழுத்தின்படி நாம் எப்படி வேணால் கணக்கு பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையான பொருள் என்ன? சோத்திரம். சாரி, யோசனை பண்ணுங்கள், யோசனை பண்ணுங்கள். யாத்திரை ஆகும் பதினாறாம் அதிகாரம் 20-ல் இருந்து 29 வரை. போதும், சோத்திரம். அப்போ ரெண்டு ஆறாவது நாள் ஏழாவது நாளுக்கு சேர்த்து வச்சுக்கலாம், அப்போ கெடாது. இந்த அஞ்சு நாள் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த அஞ்சு நாள் எடுக்கும்போது காலையில் போய் உடனே எடுத்துடணும், காலையில் தான் அந்த மண்ணா வந்து வானத்துலேருந்து உழுகும். சரி, மெல்லமாக எடுத்துக்கலாம், அது அங்கே தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சி சோம்பேறியாக இருந்தாங்கன்னா கிடைக்காது. காலையில் விடிஞ்ச உடனே ஓடணும், விடிஞ்ச உடனே உடனே மண்ணா பொறுக்கிறதுக்கு போகணும். ஏன்னா வெயில் ஏற ஏற அந்த மண்ணா உருகி போயிடும். என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்கும்? அது கரெக்ட், பனி போல தான் இருக்குது. நீங்கள் பொருளுக்கு என்ன வரணும்? இல்லை, மண்ணா மண்ணான்னு போட்டிருக்குது. தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறதுக்கு அதிகாலையில் எந்திரிச்சோன்னா தேவனுடைய வார்த்தையை தான் வாசிக்கணும், ஆண்டவரை தேடணும், ஜபம் பண்ணணும். அதுதான் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஏன்னா வெயில் ஏற ஏற மண்ணா உருகி போகுன்னு என்ன அர்த்தம்? களைப்பாக மாட்டான். வெயில் ஏற ஏறன்னா மனுஷனுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக, இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னா அப்புறம் போய் பைபிள் படிக்கலாம், அப்புறம் போய் ஜெபம் பண்ணலான்னா அது நடக்காது. அங்கே மறந்துடுவாங்க, அவ்வளோதான், அங்கே இருக்காது. அதனால் எந்திரிச்சோடனே முதல் என்ன வேலைனா தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி தேவனுடைய வசனங்களை வாசித்து அவருடைய சமூகத்திலே ஆண்டவரே இன்றைக்கி இருக்கிற மண்ணாவை எங்களுக்கு தாரும், அதை அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். அதை வாசிச்சா தானே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இங்கே வாசிக்க முடியலையே, இல்லை தூங்குறதாச்சா? வெயில் ஏற ஏற பார்த்துக்குவோம், அப்புறம் பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, ஆசீர்வாதம் அதே மாதிரி அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலான்னா ஆசீர்வாதம் கை நழுவி போயிடுது. அதனால் ஆறாவது நாள் ரெண்டு தனியாக சேர்த்து வச்சுக்கோங்க, ஏழாவது நாள் கிடைக்காது. இப்போ பொருளுக்கு என்ன வருவா, என்ன பொருளாக இருக்குதுக்கு, இல்லையே ஆறாவது நாள் மட்டும் ரெண்டு தனியாக சேர்த்துக்க சொல்லியிருக்கார, அங்கே தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இல்லை அது எப்படி, ஏழாவது நாளுக்கு வேணுங்கிற வசனத்தை ஆறாவது நாளே படிச்சுக்கிறது, எங்கேயோ ஒளிஞ்சிருக்குதா, ஆ யூஸ் பண்ணுறதில்ல. ஏழாவது 1000 வருஷத்துக்கு வேணுங்கிற எல்லா காரியத்தையும் 6000 வருஷம் முடியும் போது எல்லாத்தையும் பைபிள்லேருந்து தேடி கண்டுபிடிச்சிக்கணும். இல்லை அவர் சொன்னதில் தப்பு இருக்குது, அது வந்து சரியாக சொல்ல முடியல. அவர்னா பாதி வரைக்கும் வந்தார், ஆமாம் பாதி சொல்லிட்டார், ஆமாம் ஆ. அதனால 6000 வருஷத்தினுடைய முடிவில் 7வது 1000 வருஷம் அப்படின்னா 1000 ஆண்டாச்சு, 1000 ஆண்டாச்சு தொடர்பான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எப்போ வெளிப்படுத்துவார்னா 6000 வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கிற தலைமுறையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்திடுவார். 1000 ஆண்டாச்சியில் போனதுக்கப்புறம் 1000 ஆண்டாச்சியை பற்றி படிக்கணும் கேட்கணும் அந்த வசனத்தை தேடணும்னா அங்கே இருக்காது, நடக்காது, முடியாது. அதனால் 1000 ஆண்டாட்சியினுடைய தொடர்புடைய எல்லா காரியங்களையும் 6வது 1000 வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் அதை கொடுக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் எழுத்தின்படியாக ஓய்வு நாளை ஆசரிக்கிற ஜனங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் இருக்குது. 5 நாளும் மண்ணாக பொறுக்காமல் 6வது நாள் மட்டும் ரெட்டத்தனியாக நான் வந்து பொறிக்கிறேன்னா அது முடியாது. ஒரு ஆண்டவருடைய ஒரு நாள் நம்மளுக்கு 1000 வருஷம், அது எப்படி சொல்லணும், ஆண்டவரே சொல்லிட்டார் நான் ஓய்ந்திருக்கிறேன் நீங்களும் ஓய்ந்திருக்கேங்கட்டாரு, அது எப்படி இப்ப அதில் அப்படி சொல்ல போனா நேரம் பத்தாது, அப்படி சொல்ல போனா நீங்க சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து நீங்க பிரசங்கம் கேட்கணும். அதனால அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு என்னுடைய ஓய்வு நாளும் சொல்லிட்டாருல, அப்ப கணக்கு போட்டு பார்க்கணும். அப்ப ஆண்டவருடைய ஓய்வு நாள் என்ன, ஓ 7வது 1000 வருஷம் நான் ஓய்ந்திருக்கிறேன். அதனால ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா 1000 ஆண்டாச்சி தொடர்பான காரியங்களை தேடி தேடி யாரும் எங்கேயும் ஓடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் தீர்க்க தரிசனம் எங்கே கிடைக்கும், அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும், அங்கே நல்ல வசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கிருந்து அங்கே அங்கேருந்து இங்கே ஓடுறாங்க. அப்படி வந்து யாரும் ஓடக்கூடாது. 6000 வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கிற ஜனங்களுக்கு 1000 ஆண்டாச்சி தொடர்பான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துருவார். அதுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு நாளும் மன்னாவை காலையில் அதிகாலையில் எடுக்கிற மாதிரி அதிகாலையில் தேவனுடைய வசனத்தை வாசித்து சிந்தித்து தியானித்து மன்னா பொறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அப்படி 5 நாளும் வரும்போது 6வது நாள் நம்மளுக்கு தெரியும் இன்னும் அதுக்கு அடுத்தது ஓய்வு நாள் வரப்போகுதுன்னு, அப்போ 2 தனியாக சேர்த்துக்கலாம். 5 நாளும் மன்னாவை பொறுக்காதவன் 6வது நாள் வந்து 2 தனியாக பொறுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 6வது நாள் 2 தனியான காரியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்னென்னா 7வது நாளில் ஒருத்தனும் எங்கேயும் ஓடக்கூடாது. காரணம் என்னன்னா, கடைசி நாட்களில் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லி, வனாந்தரத்தில் இருக்கிறார் அரை வீட்டில் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஒருவனும் எங்கேயும் புறப்படக்கூடாது. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஒருவனும் புறப்படாது இருங்கள், இருக்கிற இடத்துல இருங்க. இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எல்லா பாஷையிலையும் பைபிளை அச்சடித்து அவங்கவுங்க கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கார். உலகத்தில் இன்றைக்கும் அதிகமாக விற்பனை ஆகிறது பைபிள் தான். உலகத்தில் அதிகமான மொழியில் இருக்கிறதும் பைபிள் தான். காரணம் என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் வேதம் இருக்கணும், வாசிக்கணும் அப்படின்னு. அதனால் 6வது 1000 வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கிற நாம் 7வது 1000 வருஷத்துக்கு வேணுங்கிற காரியங்களை தேடி இப்போவே நாம் வாசித்து சிந்தித்து ஜானித்தோம்னா, அந்த தேவன் 7வது நாளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். பிரசங்கி 8வது அதிகாரம் 5-6. பிரசங்கி 8:5-6. போதும். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். அப்படின்னா சட்டம் இது, இதை கண்டிப்பாக கை கொள்ளணும்னா அவன் கை கொண்டுருவான். ஆனால் இதில் ஞானியின் இருதயம் பார்த்தீங்கன்னா காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அப்படி ஒரு சட்டம் இருந்ததுன்னா அந்த சட்டத்துக்கு என்ன காலம், அதுக்குண்டான நியாயம் என்ன அப்படிங்கிறத ஞானி தான் கண்டுபிடிப்பான். சட்டம் இருக்குதுன்னா படிக்காதவன் பயந்துட்டு உடனே போயிடுவான். ஆனால் சட்டம் இருக்குதுன்னு சொன்னால் அதைய ஞானியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, அதுக்குண்டான காலத்தையும் அதுக்குண்டான பிரமாணத்தையும் தேடி கண்டுபிடிப்பான். அவன் தான் ஞானி. வேலைக்கு போகணுன்னு எல்லாரும் தெரியும். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒன்று சாப்பாடு கட்டிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் ஞானியாக இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்னா, ஆமாம், எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா அங்கே எத்தனை மணிக்கு போய் சேரலாம். 9 மணிக்கு உள்ளே இருக்கணும்னா அவன் கரெக்டாக அந்த 9 மணிக்கு கரெக்டாக அங்கே இருப்பான். படிப்பறிவு இல்லாதவன் வேலைக்கு போகணுன்னு காலை நேரத்தில் எழுந்திரிச்சு போயிடுவான். அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்துக்குவான், அப்புறம் பெல் அடிச்சுன்னு உள்ளே போவான். ஆனால் ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவான், எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணி 9 மணிக்கு அங்கே போய் சேர்ற மாதிரி செய்வான். அப்போ இதில் வேதவசனத்தை வாசிக்கிறவர்கள் கற்பனையை கை கொள்றவன ரொம்ப நல்லது தான், தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, ஞானமுள்ளவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறார். அப்போ ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணோம், காலத்தையும் நியாயத்தையும் கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கிறவங்க தான் ஞானமுள்ளவர்கள். எல்லா காரியத்திற்கு காலமும் நியாயமும் உண்டு, அதனால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சல மிகுதி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அவர் வந்து ஒரு 10-11 வருஷமாக தெரியும். எனக்கு நல்லா தெரிகிறப்பெல்லாம் எங்கிட்ட பைபிள்லேருந்து நல்லா வாக்குவாதம் பண்ணுவார், நல்ல பிரசங்கம் கேட்பார், வசனம் கேட்பார். உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், ஃப்ரீமேன் சொல்லிட்டு கொஞ்சம் உயரமாக இருக்கிற அவர் வந்தார். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஐயா நானும் புஸ்தகம் எழுதுணுன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் புஸ்தகம் எழுதியிருக்கிறீங்கள, அதனால் நான் ஒரு நாளைக்கு வர்றேன், எனக்கு புஸ்தகம் எழுதுறதை பற்றி சொல்லிக் கொடுங்க, நான் இப்போ வீட்டில் எழுதிட்டு ரஃப்பாக எழுதிட்டு நான் கொண்டு வரேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னால் நான் நிறைய காரியங்கள் அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். வேதம்னா இது இந்த காரியம்தான், பொருள்னா வேதத்தினுடைய ரகசியங்கள்னா இது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கிட்டையும் கம்ப்யூட்டர் இருக்குது, எங்கிட்டையும் இருக்குது. அப்போ நான் அவன் பார்க்க போகும்போதெல்லாம் வேதத்தில் இருக்கிற காரியங்களை கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுப்பேன். டெய்லி 1-2 மணி நேரம் அவருக்கு செலவு பண்ணுவேன். சரி, இவர் படித்தவராச்சா, இவர் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அநேகம் பேருக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் வாரத்தில் 2-3 நாள் அவர் வீட்டில் போய் ஆல்டரிச்சிருவேன். அப்போ அவர் இப்படியும் பாரு அப்படியும் பாரு பேசி 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 நேரம் ஆகும். அப்படியே கொஞ்ச நாள் டைம் போயிட்டு இருந்தது. அப்புறம் அவர் வீடு மாற்றி போனார். வீடு மாற்றி போனார், கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, பைபிள் வசனத்தை விட்டுட்டாரு. உடனே கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. விளையாண்டு விளையாண்டு 5-6 வருஷம் கேம் விளையாடுறதுலையே போச்சு. இப்போ 1 மாதத்துக்குனால வந்து சொல்கிறாரு, நானும் புக் எழுதுனேன்ட்டு. எழுதி எழுதி பார்த்தாரு, நிறைய வருது, ஐயா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு சரி பண்ணி தரேன்னு பேசிட்டு இருந்தவர் 2 வாரத்தில் மூச்சுத்தினர் வந்து வயசாகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவர் இறந்துட்டார். ஆமாம். அப்போது எல்லாத்துக்கும் காலம் உண்டு, நியாயம் உண்டு. அதை விட்டு போட்டு நேரத்தில் நல்ல ஆராய்ச்சி இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நேரம் இருக்கும்போது கேட்கணும். அதை விட்டு போட்டு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அதான் ஆண்டவர் தான் எப்போவும் மன்னிப்பார், கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகும்போது அப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, அது எப்படி ஆண்டவர் மன்னிப்பார்? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க, எப்போ வேணாலும் மன்னிப்பார் ஆண்டவர். மன்னிப்பு கேட்குறதுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தார்னா, இப்போ கரண்ட்டெல்லாம் தொட்டாச்சுன்னா மன்னிப்பு கேட்குறதுக்கு இடம் இல்லை, சத்தமும் பண்ண முடியாது, காப்பாற்றுங்கன்னு சொல்ல முடியாது. அது கரண்ட்டில் மாட்டி தப்பிச்சு வந்தவங்களுக்கு தெரியும், கரண்ட்டில் மாட்டியாச்சுன்னா ஐயோம்மான்னு சத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி அப்படின்னு இருக்கும், அப்படியே அப்படி மயக்கப்பட்டு விழுந்துடும்,
அவ்வளோதான்.
அடுத்தவங்களுக்கு தெரியாது, அது கரண்ட்டில் மாட்டி தப்பிச்சவங்களுக்கு தான் தெரியாது
என்னென்னு.
ஆ, ஆனால் அவங்கள தொட்டு பாருங்கள், சாக்கு அடிக்க தெரியல, உங்களுக்கும் சேர்த்து அடிக்கும். ஆமாம், நான் வந்து எலக்ட்ரிக்கல் சாக்கெல்லாம் தப்பிச்சு ஆளு நான். அதனால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மீது, இது என்னடா இவ்வளோ பிரச்சனையாகி போச்சுன்னு சொல்லிட்டு சோத்திரம். ஓசியா 6:1-3, ஓசியா 6:1-3. போதும், 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார், 3 நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனம் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், யாருக்கு புரிஞ்சுது? இதுக்குடைய அர்த்தம் என்ன? இது வசனத்திலே தெளிவாக வருது. ஆ, என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? ஆ, அதான் பொருள் என்ன, பொருள் என்ன? 2 நாளைக்கு பின்புனா 2000 வருஷத்துக்கு பின்னால் நம்மை உயிர்ப்பிப்பார், 3 நாளில் நம்மை எழுப்புவார். 3000 வருஷம் தொடங்கும் போது தான் தேவனுடைய வார்த்தையே உயிர்த்தெழும், அது வரைக்கும் உயிர்த்தெழாது, அப்படியே இருக்கும். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இன்றைக்கி உலகத்துக்கு விஞ்ஞானம் கிடச்சதே எப்போன்னு கேட்டிங்கன்னா 6000 வருஷத்தினுடைய கடைசியில் தான். இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்து 3G வந்து 4G வந்துருச்சு, இப்போ அதை விட லேட்டஸ்ட்டாக ஒரு டெக்னாலஜியும் வந்திருக்குது. அப்படி நாளுக்கு நாள் புது புது டெக்னாலஜி வர்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 2 நாள் முடிஞ்சாச்சு, ஆண்டவருடைய வார்த்தை உயிர்த்தெழ போகுது, உயிர்த்தெழுந்தாச்சு. அப்போ அந்த உயிர்த்தெழுந்த வார்த்தையை எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி ஆண்டவர் இன்றைக்கி நிறைய அறிவாளிகளை உண்டாக்கியிருக்கிறார், உலகத்தில் அறிவு பெருகி போச்சு. அப்போ 3வது நாளில் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானத்தோடு கூட இருக்கிற அறிவில் தேவனுடைய வார்த்தைகளை எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அப்போது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து, அப்படின்னா 6000 தலைமுறையினருடைய கடைசியில் இருக்கிறவங்க, அல்லது இயேசு கிறிஸ்து வந்ததுலேருந்து 2000 வருஷம் முடிஞ்சு கடைசியில் இருக்கிற தலைமுறையில் இருக்கிறவங்க ரொம்ப அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால் இப்போ பிறக்கிற குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவாக இருக்கும். அறிவடைந்து நாம் கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணாதயம் போல் ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி மலையைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். முதல்ல மலை, 2வது முன்மாறி மலை, 2வது பின்மாறி மலை. முதல்ல மலைனா என்ன? மலையை போல ஆண்டவர் யாருக்கிட்ட வந்திருக்காரு? மலையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் முன்மாரியை பற்றி இப்போ புரிய முடியும். மலைனா என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. மலை என்ன? மலை மலைனா பொருள். மலை என்ன சொல்லுங்க பாப்பா? மலைனா என்ன? உபாகமம் 32 அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது. உபாகமம் 32:1. பனித்துளி போல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஆண்டவர் வார்த்தைகளை பேசுவார். அப்போ அது என்ன பண்ணணும்? நம்ம வாசிக்கணும். வாசிக்கும் போது நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஒரே நாள் ஒரு டம்ப தண்ணியை குடித்து பெரிய ஆள் ஆயிட முடியாது. ஆமாம், 2 லிட்டர் தண்ணி ஒரே நேரத்தில் குடித்தா மனுஷன் செத்துருவான். யாருக்காவது தெரியுமா? 2 லிட்டர் தண்ணியை ஒரே டைமில் குடித்தா மனுஷன் செத்துருவான். 2 லிட்டர் தண்ணி ஒன்றா குடித்தா போதும், செத்துருவான். 2 லிட்டர் தண்ணியை யாரும் குடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்காதீங்க. ஆமாம், ஒரே டைமில் 2 லிட்டர் தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். 8 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கல, எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். ஒரு ட்ரம்மு முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறதுனா குடிக்கலாம். ஒரே அடியாக ஒரே டைமுக்கு 2 லிட்டர் குடித்தா ஆபத்து. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்க வேண்டும். பனித்துளி எப்படி ஒவ்வொரு நாளும் தான் உழுகும். அப்படியாக தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து சிந்தித்து தியானித்து ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் முன்மாறி. முன்மாறினா பரிசுத்தாவியினுடைய ஆவியினாலே கொடுக்கப்பட்ட வரங்கள் அல்லது பரிசுத்தாவியினாலே தேவன் வெளிப்படுத்தின வசனங்கள். அப்போ முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது முன்மாரி மலை அப்படின்னா 120 பேர் கூடியிருந்தப்போ ஆண்டவர் பரிசுத்தாவியை அனுப்பினது போல அந்த பரிசுத்தாவியினுடைய அனுபவத்தை பெற்று தேவனுடைய வார்த்தைகளிலே தியானிக்க வேண்டும். மூணாவது பின்மாரி மலை. பின்மாரி மலை எப்படி கிடைக்கும்? முன்மாரி மலை வந்து 120 பேர் கூடியிருந்தாங்க, அப்போ முன்மாரி ஆண்டவர் கொடுத்தார். பின்மாரி ஆண்டவர் எப்படி கொடுப்பார்? அதுக்கெல்லாம் அப்படி 120 பேர் கூடியிருந்த மாதிரி இன்றைக்கி அதே மாதிரி 120 பேர் மேல் வீட்டில் கூடியிருக்கலாமா பின்மாரி மலைக்காக? அவரவருக்கு பயிருண்டாக. அப்போ என்ன பண்ணணும்? அதே முன்மாரியில் காத்திருந்த மாதிரியே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். குரூப்பாக இருந்தில்லை, கூட்டமாக இல்லை, தனித்தனியாக காத்திருக்க வேண்டும். சகரியா 10:1-2. அப்போ அவரவருக்கு பயிருண்டாக அவரவர்கள் காத்திருக்க வேண்டும். அப்போ தான் பின்மாரி கிடைக்கும். போதும். அப்போ பின்மாரி மலைக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? மின்னலை உண்டாக்குறாரு. மின்னலை உண்டாக்குனதுக்கப்புறம் எப்படி மின்னலில் வருது? ஸ்கூலில் என்ன எப்படி சொல்லி கொடுக்குறாங்க மழை வர்றத? முதல்ல மின்னல் வருமா இடி சத்தம் கேட்குமா? ஆமாம், சத்தம். ரெண்டு ஒரே நேரத்தில் தான் அங்கே நடக்குது. கேட்பாங்க, +2 போனாலும் கேட்பாங்க மழை எப்படி வருதுன்னு. ரெண்டு ஒரே நேரத்தில் தான் அங்கே நடக்குது. ஆனால் மின்னல் முதலே வந்துடும், இடி வந்து பின்னால் லேட்டாக வரும். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது பின்மாறி மலைக்காக காத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே தனிப்பட்ட முறையில், அங்கே ரெண்டு காரியமும் உடனே நடக்கும், மின்னலும் அடிக்கும் இடியும் முழங்கும். அப்போ மின்னல் வந்து முதல்ல வந்துடுது, இடி வந்து லேட்டாக வருது. என்ன பொருள்? தேவனுடைய வார்த்தையில் மறைக்கப்பட்ட காரியங்கள் அப்படின்னா ஓய்வு நாள் அல்லது ஆயிரம் ஆண்டாட்சி தொடர்பாக மறைக்கப்பட்ட காரியங்களுடைய ரகசியங்கள் உடனே வெளிப்படுத்தப்படும், இருதயத்தில் உடனே வெளிப்படுத்தப்படும். ஆனால் அது லேட்டாக தான் சொல்ல முடியும் வெளியில். அப்போ இடினா வாயிலிருந்து வர்ற சத்தம் தான் இடி சொல்லுது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது பின்மாறி மலையினுடைய அனுபவம் தேவனுடைய மனுஷர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் சமயம் கிடைக்கும் போது தான் அது இடியாக முழங்கும். இடி முழங்கும், இடி முழக்கம் மாதிரி. அதான் வந்து நல்ல அந்த சீசர்களுடைய வந்து ரெண்டு பேர் பேசுறதுனால இடி முழக்கம் சகோதரர்கள் நல்லா பேசுவாங்க அவங்க, அதனால் இடி முழக்கம் சகோதரர்கள் ரொம்ப நல்லா சத்தமாக பேசுவாங்க, அது இடி முழக்கம் சகோதரர்கள். ஆனால் மின்னல் வந்ததுக்கு அப்புறம் பேசினா தான் நல்லா இருக்கும். மின்னல் வராமல் பேசுனா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. சத்தம் மட்டும்தான் கேட்கும் ஒழியே அர்த்தம் இருக்காது. அதனால் மின்னலோடு சேர்ந்த இடி தான் மழையை கொண்டு வரும். மின்னல் இல்லாமல் இடி இடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? மழை இருக்காது அங்கே. ஆமாம், அப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் தனிப்பட்ட முறையில் காத்திருந்து சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அது காலப்போக்கிலே வார்த்தைகளாக வெளியே வெளிப்படும். லூக்கா 6:1-4 வாசிப்போம். போதும். அப்போ ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் ஓய்வு நாளில் சில வேலைகளை செய்யலாம், ஜீவனை காக்கலாம், நன்மை செய்யலாம், அப்படி நிறைய காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்கார். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா விசேஷமாக பஸ்கா பண்டிகையின் 2 நாளைக்கு பின்பு வந்த முதலாம் ஓய்வு நாள். யார் வியாக்கியானம் பண்ணுறது இது வசனத்தை? சின்ன பசங்க யாராவது சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பஸ்கா பண்டிகையின் 2 நாளைக்கு பின்பு வந்த முதலாம் ஓய்வு நாள், அவர் பயிர் வழியாக போகிறார். முதலாவது ஓய்வு நாள் கரெக்ட். பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து இருந்தப்போ பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. அந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்சு 2 நாள் முடிஞ்சு 3வது நாள் வரும்போது ஜனங்க பயிர் வழியாக போகிறாங்க. பயிர்னா என்ன? இல்லை, பயிர் பயிர்னா என்ன? பயிர் வசனம். இப்படி போகும்போது சீசர்கள் என்ன பண்ணுறாங்க? சீசர்கள் அந்த பய கதிரை பிடுங்கி கையில் வந்து தேய்ச்சி சாப்பிட்றாங்க. சிந்திச்சு தியானிக்கல, அது எடுத்து 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 சாப்பிட்றாங்க. இல்லை, எல்லா குப்பையும் உதறிட்டு நல்ல கோதுமை மணியை மட்டும் எடுத்து சாப்பிட்றது இல்லை. அப்படியா? பண்ண பிரசங்கத்தையே திரும்ப திரும்பி எத்தனை டைம் பண்ணாலும் புரிய மாட்டேங்குது. நிமிட்டி சாப்பிட்டார்கள்னா அந்த வசனத்துக்கேற்றபடி கிரியைகளை செய்தார்கள். ரெண்டு கையும் சேருது, நற்கிரியை செய்கிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உடனே இவங்க ஓய்வு நாளில் செய்யத்தகாத செய்கிறாங்கன்னு சொல்லும்போது உடனே தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் தேவனுடைய சமூகத்தில் போயிருந்து அப்பம் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்போ பசியாக இருந்தார்கள், தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் பசியாக இருந்தார்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டி பசிதாகம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் ஓய்வு நாள் வழியாக தேவனுடைய வசனத்துக்குள்ளே போனாலும் நற்கிரியை செய்தாலும் அவர்கள் குற்றம் இல்லாமல் இருக்கிறார்கள். மத்தேயு 26:2 போதும். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார். அன்னைக்கு இது நடந்தது, அன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு என்ன அர்த்தம்? பின்பு மனுஷகுமாரனை சிலுவையில் அறையிறதுன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை மீண்டும் சிலுவையில் அறையிறது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறது. தேவனுடைய வார்த்தையை இருக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணாமல் தங்களுடைய ஆதாயத்துக்கு பிரசங்கம் பண்ணுறது, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கி ஆதாயத்தை தேடுவது, அதான் சிலுவையில் அறையிறது. அதனால் இது 2000 வருஷம் முடிஞ்சு 3வது 1000 வருஷம் தொடங்கும் போது இது நடக்கும். அப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க? 3வது வசனம் வாசிப்போம். போதும். இப்போ என்ன பண்ணுறான்? தேவனுடைய வார்த்தையை எப்படியாவது வந்து கொலை செய்யணும். அன்னைக்கு அந்த மாதிரி சிந்தனை பண்ணாங்க, இன்றைக்கி எப்படி பண்ணுறாங்கன்னா தேவனுடைய உண்மையான வார்த்தை ஜனங்களுக்கு போய் சேரக்கூடாது. ஜனங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா யாரும் சபைக்கு வரமாட்டான். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஜனங்களை வச்சு தான் இங்கே பெரிய வேலை நடந்துட்டு இருக்குது. சர்ச்சு கட்டுறது, காணிக்கை வசூல் பண்ணுறது எல்லாம் எப்படி? ஜனங்களை வச்சு தான். அப்போ உண்மையான தேவனுடைய வார்த்தையை அவங்கவுங்க வீட்டிலிருந்து காத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் பின்மாறி மலைக்காக காத்திருங்க, ஆண்டவர் உங்களை வந்து எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்துவார்னு சொல்லியாச்சுன்னா அப்போ சபைக்கு வரணும்னு அவசியம் இல்லையே. ஓய்வு நாளில் வந்து இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா ஜனங்கள் வந்து இப்போ சபைக்கு வரமாட்டாங்க. அதனால் எப்படியாவது இந்த உண்மையான வார்த்தைகளை பிடிச்சி சிலுவையில் அறையணும். அப்படின்னா தேவ உண்மையான வார்த்தைகளை மாற்றி தேவனுடைய வார்த்தைகளை மனுஷனுடைய கற்பனைகளாக மாற்றி எப்படியாவது ஜனங்களை தசை திருப்பணும். இப்படி இருக்கிற சமயத்தில் அதுக்கடுத்தது
நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுத்து உடன்பட்டார்கள்.
ஆ, போதும். இப்படி ரெண்டு நாள் முடிஞ்சு மூணாவது நாள் ஓய்வு நாள் வரும் பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை கொலை செய்கிறதுக்கு திட்டம் போடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகளை மனுஷனுடைய கற்பனைகள் ஆக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. இந்த சமயத்தில் ஒரு ஸ்திரீ, யாருன்னு சொல்லலை, ஒரு ஸ்திரீ, அவன் என்ன பண்ணுறான், விலையேறப்பட்ட பரிமள தைலம் கொண்டு வந்து காலில் ஊற்றி என்ன பண்ணுறான், தன்னுடைய தலைமுடினால் அந்த வந்து தைலத்தை தொடக்கிறான். நம்மளுக்கு தலைமுடியை தொட்டாவே நிறைய பேருக்கு கோபம் வந்துடும். ஆனால் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா, தைலத்தை ஊற்றி அதைய தன்னுடைய தலைமுடினால் தொடக்கிறான். அப்போ முடி எவ்வளோ நீளமாக இருந்திருக்கு பாருங்க. தலைமுடியை வச்சு அந்த தைலத்தை தொடக்கினா எந்த அளவுக்கு நீளமான முடியாக இருந்திருக்கும். ஆ, கரெக்டு, சிறுசின் மேல் ஊற்றி இருக்கார், ஊற்றி, ஆனால் இன்னொரு, ஆமாம், தொடச்சிருக்காரு. ஆனால் சிறுசின் மேலே ஊற்றுனது அந்த ஸ்திரீ தான் இந்த பாதத்தில் ஊற்றியிருக்காள். அது வந்து மார்க்கு 14 அதையும் சிறசில் மேலதான் வந்திருக்குது. ஆனால் ஒரு இடத்துல தன் பாதத்தில் ஊத்துனாலும் சொல்லி இன்னொரு சுவிசேஷத்தில் வருது. அப்படி தலைமுடியில் தொடச்சி எடுத்திருக்கா, அது இதே ஸ்திரீ தான். ஆனால் பைபிளில் இன்னொரு இடத்துல இருக்காது. அப்போ இப்படி பண்ணும்போது சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, இது ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, ஏன் இவ்வளோ செலவு பண்ணிட்டு. இல்லை இல்லை, அதுக்கு முன்னாலே நடக்குது. இல்லை இல்லை, அது இன்னொரு இடத்துல இருக்குது. அது இன்னொரு இடத்துல இருக்குது. அதெல்லாம் சரி. அப்போது இங்கே சம்பவத்துக்கு வருவான். சிறுசன் மேலே ஊற்றிருக்கிறா, சரிதான், இன்னொரு இடத்துல காலில் ஊற்றிருக்கிறா. அப்போது அநேகம் பேர் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, நியாயசாஸ்திரிலையும் பரிசாயிலையும் பார்த்துட்டு உங்களுக்கு முன்னாலே பாவிகளும் ஆயக்காரரும் பாவிகளும் பரலோகராஜ்யத்தில் இருப்பார்கள்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க நீதிமன்றங்கள் போல் மற்றவர்கள் காட்டுறாங்க, ஆனால் ஆயக்காரரும் பாவிகளும் உங்களுக்கு முன்னால் பல்லவ ராஜ்யத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ கடைசி நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற அநேகர், குறிப்பாக ஸ்திரீகள், விலை உயர்ந்த தைலத்தை, விலை உயர்ந்த பொருட்களை என்ன பண்ணுவாங்க, ஊழியத்துக்கு செலவு பண்ணுவாங்க. ஊழியத்துக்கு விலை உயர்ந்த பொருட்களை ஊழியத்துக்கு கொடுப்பாங்க. உதாரணமாக இந்த வீடு ஆண்டவர் இன்னைக்கு ஊழியத்துக்கு கொடுத்துருக்கார். ஆனால் அதில் சீசர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த வீண் செலவு என்னத்துக்கு, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்களே, இதை கொண்டு போய் ஏழைகளை கொடுக்கலாம அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா, தன்னுடைய தலைமுடினால் தொடச்சி அவ தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். அப்போ இப்படி வரும்போது ஊழியத்துக்காக அநேகம் பேர் கொடுத்து உதவி செய்யும்போது அந்த உதவியை கொடுக்குற உதவியை பார்த்துக்கிட்டு அநேகருக்குள்ள என்ன ஆகும், பொறாம வரும். பொறாம வந்து என்ன நடக்கும், அதான் என்ன நடக்கு, இங்கே என்ன சம்பவம் நடந்திருக்குது, முறுமுறுப்பு வரும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் கடைசியாக என்ன வந்துடுறான்னா, சாத்தான் யூதாஸ்குள்ள பூந்துடுறான். காரணம் ஊழியத்துக்கு இவ்வளவு விதமான பொருட்கள் வருது, இது எத்தனையோ பேர் ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் அவரை காட்டி கொடுக்குறேன், நீ எனக்கு காசு கொடு. ஆ, அதனால் ஊழியத்துக்குன்னு ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்கூடையே என்னையும் என்ன சேர்ந்து வரும்னா முறுமுறுப்பு வரும். சாத்தான் வந்து சிலருக்குள்ளே பூந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்பான். அதனால் ஊழியத்துக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவி கூட சேர்ந்து தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்லது தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். அதை விட்டு போட்டு முறுமுறுக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சுன்னா யாருக்குள்ளேயா சாத்தான் பூந்துருவான். அதுவும் எப்போ நடக்குது, 2000 வருஷம் முடிஞ்சு 3000 வருஷத்தில் இதுவும் நடக்குது. அதனால் தேவனுடைய ஊழியத்திற்கென்று வருகிற ஆசீர்வாதங்களை கண்டு யாரும் பொறாமப்படாமல் முறுமுறுக்காமல் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு நல்லது. இல்லாட்டினா அன்னைக்கு யூதாசுக்குள்ளே சாத்தான் போந்த மாதிரி யாருக்குள்ளேயாவது சாத்தான் போந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு உண்டான வழிகளை உருவாக்குவாங்க. அதனால் ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது இவ்வளவு காரியம் வருது. அப்போ ஓய்வு நாளில் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஓய்வு நாளை ஆசரிக்காதவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை நிலைநிற்கிறது. ஓய்வு நாளில் வந்து தேவன் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஓய்வு நாள்தோறும் நாம் என்ன பண்ணோம், 5 நாளும் மன்னாவை தினந்தோறும் பொறுக்கணும். காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு தேவனை தினந்தோறும் தேடணும். 6வது நாள் வந்து தேவனை தேடும்போது 7வது நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் தேவன் சேர்த்து கொடுக்குறார். அதனால் இப்போ 6வது நாள் இன்றைக்கி நம்ம மண்ணாக பொறுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ 1000 ஆண்டாட்சியினுடைய காரியங்களையும் தேவன் இப்போ கொடுத்துட்ருக்கார். எத்தனை பேர்த்துக்கு பைபிள் வாசிக்கும் போது 1000 ஆண்டாட்சியினுடைய தொடர்பான காரியங்கள் புரியுது? புரியலன்னா நீங்கள் பைபிள் வாசிக்கிறது குறைவுன்னு அர்த்தம். மண்ணாவை சேர்த்து வைக்கணும். இன்றைக்கி மட்டும் சேர்த்து வச்சா பார்த்தாது, நாளைக்கு வேணுங்கிறதையும் இன்றைக்கே சேர்த்து வச்சுக்கணும், நாளைக்கு கிடைக்காது. என்னுடைய புஸ்தகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டாட்சியினுடைய தொடர்பில் தான் எழுதியிருக்கேன். என்னுடைய பிரசங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு 1000 தலைமுறையில் ஒரு தலைமுறையில் ஆசீர்வாதம் வருது அப்படிங்கிறத வச்சு தான் என்னுடைய எல்லா புஸ்தகமும் எழுதியிருக்கேன். அதனால் பிரசங்கமும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதனால் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சிந்தித்து உணராமல் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள்கிட்ட என்ன முறுமுறுப்பினுடைய ஆவி இருந்ததோ அதே முறுமுறுப்பினுடைய ஆவி இந்த கடைசி காலத்தில் ஊழியத்திற்கென்று நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த மாதிரி உருவாகிடும். அப்படி அதிலிருந்து தப்பிக்கணும்னா நாம் என்ன பண்ணணும், நாமளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.